நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டமே மிகவும் வறுமையின் பிடியில் சிக்கியுள்ள மாவட்டம் என்று ஐநா அபிவிருத்தி அமைப்பின் அறிக்கை கூறுவது தொடர்பில் ஒரு பார்வை.
பொருளாதார இழப்பும் மனிதவள பாதிப்பும் மீள்கூடி சேறிய மக்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கின்றது.
ஐநா அறிக்கையை அமல்படுத்துவதற்கு முன்னர் சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சில கட்சிகள் கோரியுள்ளவை. மலையகத்தில் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் மத்திய வங்கி தனது வட்டி வீதத்தை 0.5% குறைத்துள்ளது பலனளிக்குமா என்பது குறித்த ஒரு பார்வை.
0.25% மட்டுமே குறைக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு இருந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக 0.50% குறைக்கப்பட்டிருப்பது என்பது தேவைக்கு அதிகமாகவே வட்டி விகிதத்தை குறைத்திருப்பது போல் தருகிறது.
ஆகியவை அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் எல்.ஆர். ஜெகதீசன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
கடந்த வாரம் மெக்காவுக்கு அருகில் நிகழ்ந்த நெரிசலில் இருந்தவர்களின் எண்ணிக்கை சவுதி அரேபியா சொல்வதை விட அதிகம் என்று நைஜீரியாவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இந்த விபத்தில் 769 பேர் இறந்து போயிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சவுதியில் இருக்கும் பிணவறைகளை பார்வையிட்ட அந்த நைஜீரிய அதிகாரி 1000 மேற்பட்டவர்கள் இந்த நெரிசலில் இறந்திருக்கலாம் என்று தான் நம்புவதாக தெரிவித்திருக்கிறார். இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியாவைச் சேர்ந்த தூதரக அதிகாரிகளுக்கு கூட சுமார் 1100 சடலங்களின் புகைப்படங்கள் காண்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இறந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்பிலான சந்தேகங்களுக்கு சவுதி அரேபிய தரப்பில் இருந்து இன்னமும் விளக்கம் எதுவும் கொடுக்கப்படவில்லை.
ஆப்கானிஸ்தானில் திங்கட்கிழமையன்று தாலிபான்களால் கைப்பற்றப்பட்ட குந்துஸ் நகரை மீள கைப்பற்ற அந்நாட்டு படையினர் முயன்று வரும் நிலையில் அங்கு சண்டை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அங்கு துப்பாக்கிச்சூடு மற்றும் வெடிகுண்டு சத்தங்களை கேட்கக்கூடியதாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தலைநகர் காபூலிலிருந்தும் அருகில் இருக்கும் மாகாணங்களிலிருந்தும் இராணுவத்தினர் குந்துஸ் பகுதிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். அங்குள்ள அரச கட்டிடங்கள் சில மீண்டும் இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் அஷ்ரப் கானி தெரிவித்துள்ளார். குந்துஸ் புறநகரிலுள்ள தாலிபான்களின் இலக்குகள் மீது அமெரிக்க ஜெட் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக நேட்டோ பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தாலிபான்கள் திடீரென தாக்குதல் நடத்தி குந்துஸ் நகரை கைப்பற்றியது கடந்த ஆண்டு இதே நாளில் பதவியேற்ற அதிபர் அஷ்ரப் கானி தலைமையிலான அரசுக்கு ஒரு பெரிய சங்கடமாக பார்க்கப்படுகிறது.
பர்கினோ ஃபாசோவின் தலைநகர் குவாகடோவில் இருந்து வரும் தகவல்களின்படி அந்த நாட்டின் இராணுவம் இந்த மாத துவக்கத்தில் சதிப்புரட்சியில் ஈடுபட்ட அதிபரின் சிறப்பு படைகள் இருக்கும் முகாம்களை சூழ்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் இறுதி செய்யப்பட்ட சமாதான ஒப்பந்தத்தின்படி அதிபரின் சிறப்பு படைகள் தங்களின் ஆயுதங்களை களைந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. எனவே சதிப்புரட்சியில் ஈடுபட்டவர்களிடம் இருக்கும் ஆயுதங்களை அந்நாட்டு இராணுவம் பலவந்தமாக களைய முயல்வதாக பிபிசியின் மேற்கு ஆப்பிரிக்க செய்தியாளர் தெரிவிக்கிறார். இராணுவத்தின் தலைமை அதிகாரி பொதுமக்களை வீடுகளை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். நாட்டின் விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது.
ஏமனில் திருமண நிகழ்வொன்றில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 130 பேர் கொல்லப்பட்டனர் என்று மருத்துவ ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் 27 பேர் கொல்லப்பட்டதாக நேற்று திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட ஆரம்ப அறிக்கை தெரிவித்திருந்தது. சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினரின் யுத்த விமானங்களே இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக ஏமன் நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தவறுதலாக நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் இதனை மறுத்துள்ள சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் இந்த தாக்குதலுக்கு தாங்கள் பொறுப்பல்ல என்றும் தெரிவித்துள்ளனர். உள்ளூர் கழகப்படையினர் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என அவர்கள் கூறியுள்ளனர். கடந்த பல மாதங்களாகவே சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் ஏமன் அரசுக்கு ஆதரவாக ஹவுதி கழகக்குழு மற்றும் அதன் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர்.
சர்வதேச கால்பந்தாட்ட நிர்வாக குழுவான ஃபிஃபாவின் முன்னாள் உயர்மட்ட குழு உறுப்பினர் ஜாக் வார்னர் இனி தன் வாழ்நாள் முழுவதும் கால்பந்தாட்டம் தொடர்பான எந்த செயற்பாடுகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமான முறையில் பணம் சம்பாதிக்கும் திட்டங்களில் அவர் முக்கிய பங்காற்றினார் என்று ஃபிஃபாவின் நெறிசார் விஷயத்திற்கான குழு தெரிவித்திருக்கிறது. 2018 கால்பந்தாட்ட உலகக்கோப்பை போட்டிகளை நடத்தும் உரிமையை ரஷ்யாவும், 2022 உலகக்கோப்பை போட்டிகளை நடத்தும் உரிமையை கட்டாரும் வென்ற ஏலங்கள் குறித்து புலனாய்வு செய்த அறிக்கைகளின் அடிப்படையில் அந்த குழு தனது இந்த முடிவை அறிவித்திருக்கிறது.
தஞ்ச கோரிக்கையாளர்களுக்கான விதிமுறைகளை கடினமாக்கும் புதிய சட்டத்திற்கு ஜெர்மனி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த சட்டத்திற்கு இனி நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டியுள்ளது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை தொடர்பான செய்திகள். இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட்டுள்ள பிரேரணையை உள்நாட்டில் அமல்படுத்துவதற்கு முன்பாக சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சில கட்சியினர் இன்று கோரியுள்ளார்கள். இதுகுறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார்.
இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஐநா மனித உரிமை பேரவையினால் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கு முன்னர் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்படுவது அவசியம் என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சில கட்சிகள் தெரிவித்துள்ளனர். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அந்த கருத்து வெளியிடப்பட்டது. அங்கு உரையாற்றிய தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச இலங்கைக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கு உள்நாட்டு கட்டமைப்பொன்றை உருவாக்குவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இது முற்றிலும் பொய்யானது என்று தெரிவித்த விமல் வீரவன்ச சர்வதேச நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கொண்ட குழுவொன்றின் மூலமே சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்ய உள்ளதாக தெரிவித்தார். சர்வதேச தலையீடுகளின் மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள இந்த விசாரணை முற்றிலும் இலங்கை அரசியல் யாப்பை மீறும் ஒரு செயல் என்று தெரிவித்த விமல் வீரவன்ச ஐநா மனித உரிமை பேரவையின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டுமானால் அதற்கு முன்னர் அரசாங்கம் மக்களின் அனுமதியை பெறுவதற்காக சர்வஜன வாக்கெடுப்பொன்று நடத்துவது அவசியம் என்றும் தெரிவித்தார். மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தினேஷ் குணவர்தன கருத்துக்களை தெரிவித்த போது இலங்கைக்கு ஆதரவளிப்பதாக கூறிக்கொண்டு அமெரிக்காவினால் சமர்ப்பிக்க உள்ள தீர்மானத்தின் மூலம் எமது நாட்டின் சுதந்திரம் பறிக்கப்படும் என்று குற்றம் சாட்டினார். எனவே அமெரிக்க தீர்மானத்தை நிராகரிக்குமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்த தினேஷ் குணவர்தன எமது நாட்டுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவித்தார். எனவே சர்வதேச விசாரணைகளுக்கு அரசாங்கம் இடமளிக்க கூடாதென்றும் தெரிவித்தார் தினேஷ் குணவர்தன. புதிய சோசலிச கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணய கருத்துக்களை தெரிவித்த போது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாக நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையின் மூலம் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதனை அமல்படுத்துவதற்கு பாரிய அவகாசங்கள் இருக்கின்ற நிலையில் அரசாங்கம் அமெரிக்க தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு எடுத்துள்ள தீர்மானத்தை கண்டிப்பதாக தெரிவித்தார். எனவே சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணிவதை தவிர்த்து நாட்டின் கௌரவத்தை காப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தார்.
கொழும்பிலுள்ள பிபிசியின் செய்தியாளர் KS உதயகுமார். இலங்கையின் மலையக பகுதியில் பள்ளி மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததான குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் கூடுதல் விவரங்களை தருகின்றார் நமது செய்தியாளர் உதயகுமார்.
நுவரெலியா மாவட்டம் மஸ்கெலிய பிரதேசத்திலுள்ள தோட்ட பாடசாலையொன்றில் கல்வி பயிலும் மாணவிகள் மீது பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முற்பட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் ஆசிரியர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட ஆசிரியர் இன்று ஹட்டன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துக்கு பாடசாலை நிர்வாகம்தான் பொறுப்பு கூற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று பாடசாலைக்கு முன்பாக ஒன்று கூடிய பெற்றோர்களும் தோட்ட மக்களும் பாடசாலை நிர்வாகத்துக்கு எதிராக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர்.
பாதிக்கப்பட்டிருக்காங்க. வக்காலத்து வாங்குற அவ்வளவு பேரும் ஒழிக்கணும் முதல்ல இங்க இருந்து. மலையத்துல இந்த மாதிரி அசியமான வேலை நடக்கவே கூடாது. மலையத்து பெண்கள் மட்டும் எழுச்சியரமா இருக்காங்க இல்ல, நாம மலைக்கு தண்ணி கை அலைஞ்சு உலையில படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா இந்த மாதிரி அசியமான வேலைகள்னால முக்கியமான இந்த காவேரி காவிரி முதல்ல ஒழிச்சு முட்டா அழிக்க வேணும்.
அவர் சொல்லிவிட்டாரு, இது இப்படி நடக்குது கிளாஸ் நடக்கிறது எனக்கு தெரியாது சொல்லிட்டாரு.
குறித்த ஆசிரியர் பத்தாம் வகுப்பில் கல்வி பயிலும் மாணவிகளை பிரத்யேக வகுப்பு என அழைத்து சில மாணவிகள் மீது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு பல தடவைகள் முற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. 4 மாணவிகளின் பெற்றோர்கள் மஸ்கலிய போலீசில் செய்த முறைப்பாட்டின் பேரிலே இவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறிப்பிட்ட 4 மாணவிகளும் தற்போது மருத்துவ பரிசோதனைக்காக அரசாங்க வைத்தியசாலையொன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இது தொடர்பாக ஹட்டன் வலய கல்வி அலுவலகத்துடன் தொடர்பு கொண்ட போது பெற்றோர்களிடமிருந்து இதுவரையில் முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கவில்லை என வலய கல்வி பணிப்பாளர் ராஜசேகரம் கூறினார். குறித்த பாடசாலை அதிபரிடம் இது பற்றி விளக்கம் கோரப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
நமது செய்தியாளர் உதயகுமார், விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே நடைபெற்ற இறுதிக்கட்ட போரின் பொழுது கடைசி மோதல்கள் இடம்பெற்ற முல்லைத்தீவு மாவட்டமே நாட்டில் மிகவும் வறுமை மிக்க மாவட்டமாக உள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்று கூறுகிறது. நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் விவரங்கள்.
கொழும்பு மாவட்டத்தில் 1.4 வீதமானவர்களே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களாகவும், அதே நேரம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் 30 வீதமானவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதேவேளை முல்லைத்தீவை போன்று யுத்தத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டமாகிய கிளிநொச்சி மாவட்டத்தில் சுமார் 13 வீதமானவர்கள் வறுமையில் வாடுவதாக அந்த அறிக்கை கூறுகின்றது. யுத்த மோதல்கள் முடிவுக்கு வந்து 6 வருடங்களுக்கு மேலாகின்றது. இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டம் இவ்வாறு மிக மோசமாக வறுமையின் சிக்கி இருப்பதற்கு என்ன காரணம் என திட்டமிடல் அதிகாரியாக இருந்து இப்போது நாடாளுமன்றத்திற்கு முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து தேசிய பட்டியலில் நியமனம் பெற்றுள்ள சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
பொருளாதார இழப்பும் மனிதவள பாதிப்பும் மீள்கூடி சேறிய மக்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு தடை கல்லாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த மீள்குடியேற்றத்தின் பின்பு அரசு சார்பற்ற நிதிகளும் பொருள் உதவிகளும் வழங்கப்பட்டாலும் அவை ஒரு நிலைபேறான வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு நிலை 6 வருடங்களாகியும் எய்தப்படாத ஒரு நிலையே காணக்கூடியதாக இருக்கின்றது. மக்களது உற்பத்தியின் பொருளான மூலப்பொருள்கள் முடிவு பொருளாக மாற்றக்கூடிய தொழிற்சாலைகள் இதுவரை நிறுவப்படவில்லை. பால் உற்பத்தி செய்யப்படுவதும் நெல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டிருப்பையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே கடல் வளங்கள், இந்த 3 மூலப்பொருள்களும் மூலப்பொருள்களாகவே தென்பகுதிக்கு செல்கின்றன. இதனால் மக்கள் ஒரு நிலைபேறான வருமானத்தை ஈட முடியாமல் தொடர்ந்து வறுமை நிலையில் இருக்கின்றது.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் கடல் வளத்தை அங்குள்ள மக்கள் சுதந்திரமாக அனுபவிக்க முடியாமையும் தொழில்துறைகள் அபிவிருத்தி செய்யப்படாமல் இருப்பதும் அங்கு நிலவும் வறுமைக்கு முக்கிய காரணம் என அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
இந்திய மீனவர்கள் வந்து கடல் வளங்களை அள்ளி கொண்டு போவது மட்டுமல்லாமல் வெளி மாவட்ட சிங்களவர்கள் வந்து அத்துமீறி வளங்களை அள்ளி கொண்டு போவதால் எமது மக்கள் தொடர்ந்து கூலி ஆட்களாகவே இருந்து கொண்டு வருகின்றார்கள். ஒட்டி சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் ஓடு தொழிற்சாலை இயங்கி வந்தது யுத்த காலத்தின் முன்பு. இந்த ஓட்ட தொழிற்சாலையில் 1000+ மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியதாக இருந்தும் 6 வருடங்கள் மீள்குடியேற்றம் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த ஓட்டு தொழிற்சாலை இதுவரை செப்பனிடம் அமைக்கப்படவில்லை. எமது பிரதேசத்திலே வீடுகளுக்குரிய ஓடுகளை தென்பகுதியிலே இருந்து கொண்டு வந்தார்களே தவிர இங்கிருக்கின்ற இந்த மூலவளத்தை பயன்படுத்தி எமது மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து எமது மக்களது வருமானத்தை உயர்த்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்குரிய எதுவித நடவடிக்கைகளும் இதுவரை செயற்படுத்தப்படவில்லை.
இந்த வறுமையை போக்குவதற்கு நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க?
இந்த கடல் வளத்தை பாதுகாக்கின்ற வகையிலே அத்துமீறி வருகின்ற சிங்களவர்களை இந்திய மீனவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடர்வதென தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த வகையாக இங்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படுகின்ற மூலப்பொருள்களை மையமாக வைத்து சிறு கைத்தொழில்கள் இங்கு முதலாவதாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். தனிசார் உற்பத்தி கைத்தொழிற்சாலைகள், இங்கு காணப்படுகின்ற சிறு தானியங்கள், மேட்டு பயிற்சி தானியங்களை மையமாக கொண்டு உணவு பதனிடும் தொழிற்சாலை தொழிற்சாலைகள் பால் உற்பத்தியை மூலப்பொருளை கொண்டு முடிவு பொருளாக மாற்றுகின்ற தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படும் பொழுது மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து வருமானங்கள் உயரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க முடியும். இது போல பல்வேறு வகையான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதன் ஊடாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தின் வறுமைக்கு ஒரு நிவாரணத்தை தேடிக்கொள்ள முடியும் என்று நான் கருதுகிறேன்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பகுதியில் பல ஆண்டுகளாக இடம்பெயர்ந்த நிலையில் இருந்து தமது சொந்த இடங்களுக்கு மீண்டும் செல்லவிருந்த மக்கள் மீண்டும் முகாம்களுக்கு திரும்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது என்று கூறுகின்றார் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
9 வருடங்களின் பின்னர் தமது சொந்த மண்ணில் மீள குடியேறியுள்ள சம்பூர் பிரதேச மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன் கவலை வெளியிட்டுள்ளார்.
கடந்த மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்து மக்களுக்கு உத்தியோகபூர்வமாக அவர்களுடைய காணி உரிமையை வழங்கி மீள்குடியேற்றத்தை ஆரம்பித்து வைத்தவுடன் இது சம்பந்தமாக மிக துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தான் நேரடியாக அதனை கண்காணிக்கப் போவதாகவும் கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் விடயங்கள் வேகமாக முன்னெடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த வேகம் தற்பொழுது படிப்படியாக குறைந்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதிலே பல்வேறு தாமதங்கள் ஏற்பட்டுள்ளது. யூனிசெஃபின் ஊடாக வழங்கப்பட்ட 134 கழிப்பறைகள் கட்டுவதில் பல தாமதங்கள் ஏற்பட்டுள்ளது. யூஎன்எச்சிஆரின் ஊடாக வழங்கப்பட்ட அந்த 140 தக்காளிய கொட்டில் அமைப்பதில் கூட பல தாமதங்கள் நிலவுகின்றன.
தற்போது கிழக்கு மாகாணத்திலும் சீரற்ற காலநிலை காணப்படுகின்றது. இதன் காரணமாக மீளக்குடியேறியுள்ள மக்கள் மீண்டும் பழைய முகாம்களுக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் குமாரசாமி நாகேஸ்வரன் குறிப்பிடுகின்றார்.
மழைக்காலம் ஆரம்பிக்க இருக்கின்ற சூழ்நிலையில் நேற்று சம்பூர் பகுதியில் யாரும் எதிர்பாராத வகையில் மிக கடுமையான மழை பெய்திருக்கின்றது. இங்கு மக்கள் தாமாக கூடாரம் அமைத்து தங்கியிருந்த அந்த கூடாரங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கி சிறுவர்கள் குழந்தைகளை வைத்துக் கொள்ள முடியாமலும் தமது பொருட்களை காப்பாற்ற முடியாமலும் அவர்கள் மிகவும் அவதியுற்றார்கள். அதே நேரத்தில் சீரற்ற காலநிலை தொடர்வதால் வருகின்ற மாதம் 15ஆம் தேதிக்கு பின்னர் இங்கு அடைமழை காலம் தொடங்கிவிடும். எனவே அந்த 15 நாட்களுக்குள் இவ்வளவு வேகமாக இந்த வேலைகள் முடிக்கப்பட போகின்றது என்பது அனைவருக்கும் ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த குறிப்பிட்ட தற்காலிக கொட்டிலை வழங்குகின்ற நிறுவனத்துக்கு இந்த விடயம் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கான முன்னெடுப்புகள் போதாது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இந்த பிரதேசத்தினுடைய காலநிலை, தரை தோற்றம் இவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த காலமாக மக்கள் வாழாத பகுதியாக இருந்தபடியால் வடிகால்கள் எதுவும் இல்லை. அனைத்தும் காடுகள் துப்புரவு செய்யப்பட்டு வடிகால்கள் அமைக்கப்படாத நிலையில் திடீரென வெள்ளம் தோன்றக்கூடிய அபாயம் இருக்கின்றது. அடுத்த மாதம் 15 அல்லது 20ஆம் தேதியுடன் இங்கு நிலத்தடி நீர் மேலே வந்துவிடும். எனவே இங்கு கழிப்பறைகள் அமைக்க முடியாது. தற்காலிக கொட்டிலும் கழிப்பறையும் அமைத்து தரப்படாவிட்டால் இந்த சூழ்நிலையில் நாங்கள் தொடர்ந்து இங்கு இருப்பதா அல்லது மீண்டும் முகாம்களுக்கு சென்று திரும்புவதா என்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு தோன்றி இருக்கின்றது. இது சம்பந்தமாக மேலும் மீள்குடியேற்ற அமைச்சினுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே அந்த எண்ணத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக இது ஒரு அவசரகால நிலை என்ற அடிப்படையிலே நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும்.
இது தொடர்பில் மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளதாக கூறுகின்றார் ராஜாங்க அமைச்சர் MLA ஹிஸ்புல்லா.
என்னுடைய அமைச்சினுடைய செயலாளருக்கும் நான் உடனடியாக பிரதேச செயலாளரையும் மாவட்ட அரசாங்க அதிபரையும் தொடர்பு கொண்டு உடனடியாக இரண்டால் பருவமழை பெய்வதற்கு முன்பு எப்படியாவது ஒரு 2-3 வாரங்களுக்குள் அந்த அவர்களுடைய அடிப்படையாக குறைந்த அந்த தற்காலிக வீட்டு வசதியும் மல செலவிட வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம். ஆகவே அவர்கள் அதை செய்வார் நம்பிக்கை இருக்கிறது. நாங்களும் தொடர்ச்சியாக அந்த மிக துரிதப்படுத்தி நானும் தொடர்பு கொண்டு துரிதப்படுத்த விடயத்தை உரிய காலத்துக்கு முடிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி வைக்க விரும்புகிறேன்
என்றார் மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு ராஜாங்க அமைச்சர் MLA ஹிஸ்புல்லா.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். அடுத்ததாக இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவின் மத்திய வங்கி தனது வட்டி வீதங்களை 0.5% குறைப்பதாக இன்று அறிவித்துள்ளது. இந்த வட்டி விகிதம் தற்பொழுதைய 7.25%லிருந்து 6.75% குறைக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய வங்கியின் இந்த நடவடிக்கை எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சென்னையில் உள்ள பொருளாதார வல்லுநர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
வட்டி விகிதம் குறைப்பதற்கு இதுவரை கூறப்பட்ட அடிப்படை காரணமே இந்தியாவில் பணவீக்கம் சற்றேறக்குறைய 8% விகிதத்திலிருந்து இப்பொழுது 3.6% அளவிற்கு குறைந்திருக்கிறது. ஆகவே எப்பொழுதெல்லாம் பணவீக்கம் குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் எல்லா நாடுகளிலும் மத்திய வங்கி தனது வட்டி விகிதத்தை குறைத்து இருக்கின்றது. அவ்வாறே இந்தியாவிலும் குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நீங்கள் கூறியது போல் 0.25% மட்டுமே குறைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக 0.50% குறைக்கப்பட்டிருப்பது என்பது தேவைக்கு அதிகமாகவே வட்டி விகிதத்தை குறைத்திருப்பது போல் தருகிறது.
இது வந்து பொருளாதாரத்திற்கு ஒரு உத்வேகம் அளிக்கும் என்று சில கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த நோக்கத்தில் இது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. நீங்கள் இந்த பொருளாதாரத்திற்கு ஒரு பூஸ்ட், ஒரு உத்வேகம் தருவதற்கு இந்த வட்டி விகித குறைப்பு என்பது உதவும் என்ற கருத்துடன் உடன்படுகிறீர்களா?
பொருளாதாரத்தில் இந்த வட்டி விகித குறைப்பு எவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இரண்டு வழிகளில் பார்க்கலாம். ஒன்று, மத்திய ரிசர்வ் வங்கி தன்னுடைய வட்டி விகிதத்தை குறைக்கும் பொழுதெல்லாம் அதனிடம் இருந்து கடன் பெற்று கடன் தருகின்ற வங்கிகள் எல்லாம் அவர்களுடைய கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும். இது எதிர்பார்க்கின்ற ஒரு வரைமுறை. ஆனால் இந்த செயல்முறையில் இந்தியாவில் ஒரு சுணக்கம் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்திருக்கின்றதோ அதற்கு ஈடாக வங்கிகள் தங்களுடைய வட்டி விகிதத்தை குறைத்ததே இல்லை. ஆகவே இந்த இதற்கு பெயர் மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் என்று கூறுவார்கள். அந்த மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் இந்தியாவை பொறுத்தவரை மிக சரியாக செயல்படவில்லை என்பதை மத்திய ரிசர்வ் வங்கியும் அவ்வப்போது கூறிக்கொண்டே தான் வந்திருக்கிறது. இதற்கு அடிப்படையில் இரண்டு காரணங்கள். ஒன்று, வங்கிகளிடம் உள்ள வருவாயை பெற்றுத்தராத சில முதலீடுகள் இருப்பது அதிகமாக இருப்பது ஒரு காரணம். இரண்டாவது, வங்கிகள் பெறுகின்ற வைப்பு தொகை மீதான வட்டி விகிதம் தொடர்ந்து உயர்ந்த அளவிலேயே இருக்கிறது. ஆகவே அவர்களினுடைய வைப்பு நிதியின் மேல் அதிக வட்டி கொடுக்க வேண்டிய சூழலில் அவர்கள் நிச்சயமாக அதிக வட்டிக்கு தான் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க முடியும். ஆகவே இந்த இரண்டு காரணங்களுக்காக டிரான்ஸ்மிஷன் மெக்கானிசம் இந்தியாவில் மிக சரியாக செயல்படவில்லை. இரண்டாவது, இப்பொழுது 0.50% வட்டி விகிதம் குறைத்திருப்பது மற்ற நாடுகளினுடைய வட்டி விகிதத்தை உடன் ஒப்பிடும் பொழுது இந்தியாவில் மேலும் வட்டி விகிதம் குறைவதனால் அந்நிய முதலீடுகள் இந்தியாவிற்குள் வருவதற்கு இப்பொழுது கொஞ்சம் தயக்கம் ஏற்படும். ஏனென்றால் அந்நிய முதலீடுகள் இந்தியாவில் வருவதற்கு இரண்டு மிக பெரிய வழிகள் உண்டு. ஒன்று, இந்திய கடன் பத்திரங்களின் மேல் முதலீடு செய்வது. இரண்டாவது, இந்திய பங்கு சந்தையில் முதலீடு செய்வது. இது இரண்டிலேயுமே வருகின்ற காலகட்டத்தில் அதிகமான முதலீடுகள் வராமல் போகுமோ என்ற ஐயம் இருக்கிறது.
எனவே சுருக்கமாக சொல்லப்போனால், நீங்கள் வந்து இந்த வட்டி விகித குறைப்பு என்பது பொருளாதாரத்தை மீண்டும் ஒரு உத்வேகப்படுத்துகின்ற ஒரு நோக்கத்துக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்காது என்று நினைக்கிறீர்களா?
நிச்சயமாக அது ஒரு பெரிய உதவியாக இருக்காது. 0.25% குறைத்திருந்தால் அது பணவீக்கத்திற்கு ஏற்ற வட்டி விகித குறைப்பாக இருந்திருக்கும். அதற்கு மேலும் 0.2% குறைத்திருப்பது என்பது எந்த வகையிலும் பொருளாதாரத்திற்கு பயன்படாது. ஆனால் பொருளாதாரம் மேம்படுவதற்கு வேறு பல காரணங்கள் இருக்கின்றன, அவற்றை நாம் சிந்திக்க வேண்டும்.
இந்தியாவின் மத்திய வங்கி தனது வட்டி வீதங்களை 0.5% குறைப்பதாக இன்று அறிவித்துள்ளது குறித்து சென்னையில் உள்ள பொருளாதார வல்லுநர் டாக்டர் ஸ்ரீனிவாசனின் கருத்துக்களை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் கண் பார்வை இழப்பை தடுப்பதில் குருத்தணுச்செல்களை பயன்படுத்தும் புதிய முயற்சி குறித்த செய்தி ஒன்றை பார்க்கலாம். கண் பார்வை இழப்பை தடுப்பதற்கு மனித கருவிலிருந்து பெறப்பட்ட குருத்துச்செல்களை பயன்படுத்தும் புதுவகையான முயற்சி ஒன்றை லண்டனில் இருக்கும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இதன் முதற்கட்டமாக நன்கொடையாக வழங்கப்பட்ட ஊசி நுனியளவு கருவொன்றிலிருந்து இந்த குருத்தணுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இப்படி பெறப்பட்ட குருத்துச்செல்கள் 60 வயதான பெண்மணியின் விழித்திரையில் பதியம் செய்யப்பட்டுள்ளன. அந்த வயதான பெண்மணிக்கு ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் எனப்படும் கண்ணின் மையப்பார்வை படிப்படியாக சீரழியும் நோய் தாக்கியிருக்கிறது. இந்த நோயை சுருக்கமாக AMD என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள். பெரும்பாலானவர்களுக்கு 50 வயதுக்கு பிறகு இந்த நோய் தாக்கி அவர்களின் பார்வையை படிப்படியாக பறிக்கும். பிரிட்டனில் ஏற்படும் பெரும்பாலான முதுமைசார் கண் பார்வை இழப்புக்கு இந்த குறிப்பிட்ட நோயே காரணமாக கருதப்படுகிறது. பிரிட்டனில் AMD என்ற வயதுசார் பார்வை இழப்பு நோயால் 600,000 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. பிரிட்டனில் மட்டுமல்லாமல் பொருளாதார வளர்ச்சி பெற்ற வேறு பல நாடுகளிலும் கூட அதிகம் பேரின் பார்வை இழப்புக்கு காரணம் இந்த நோய்தான்.
பெயர் குறிப்பிடாத அந்த குறிப்பிட்ட பெண்மணியின் விழித்திரையின் பின்புறத்தில் அறுவை சிகிச்சை மூலம் பதியப்பட்ட குருத்துச் செல்கள் இதுவரை உரிய இடத்தில் ஆரோக்கியமாக இருப்பதாக இந்த ஆய்வை மேற்கொண்ட மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் இந்த குருத்துச் செல்கள் அந்த பெண்மணியின் பார்வை இழப்பை தடுத்து அவரது பார்வையை மேம்படுத்துமா என்பது குறித்து தற்போதைய நிலையில் எந்த உறுதியான பதிலையும் மருத்துவர்களால் கொடுக்க முடியவில்லை. இந்த ஆண்டின் முடிவில்தான் அது குறித்து தங்களால் கணிக்க முடியும் என்று இந்த பரிசோதனையை மேற்கொண்டிருக்கும் ஆய்வாளர்களில் ஒருவரான பேராசிரியர் காஃபி தெரிவித்திருக்கிறார்.
We won't know until at least Christmas how well her vision is and how long that may be.
அந்த பெண்ணின் பார்வை மேம்படுகிறதா, எவ்வளவு காலத்திற்கு அது தாக்கு பிடிக்கிறது என்பதையெல்லாம் கிறிஸ்துமஸுக்கு பின்னால் தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவரது விழித்திரைக்கு கீழே இருக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் பதியம் செய்த அந்த குருத்தணுக்கள் இருக்கின்றன, பார்க்க ஆரோக்கியமாகவே தெரிகின்றன என்றார் பேராசிரியர் காஃபி. இந்த பெண்மணியை தவிர இதே நோயால் பாதிக்கப்பட்ட 9 பேருக்கும் இதே பரிசோதனை முறையிலான அறுவை சிகிச்சைகள் செய்யப்படவிருக்கின்றன. இந்த சிகிச்சையின் பலாபலன்கள் குறித்து இந்த 10 பேரையும் மருத்துவ ஆய்வாளர்கள் ஓராண்டு காலம் தொடர்ந்து கண்காணித்து ஆய்வு செய்யவுள்ளனர். மனித கருவிலிருந்து பெறப்பட்ட குருத்தணுக்களை கொண்டு செய்யப்படும் தற்போதைய பரிசோதனை வெற்றி பெறுமானால் பல லட்சம் பேரின் பார்வையை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதில் அது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக அமையக்கூடும். அத்தகையதொரு சாதகமான பரிசோதனை முடிவுகளுக்காக லட்சக்கணக்கானவர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். அடுத்து நாசா வெளியிட்டிருக்கும் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் நீர் ஓடுவதை காட்டும் புதிய தரவுகள் குறித்த செய்தியை பார்க்கலாம். செவ்வாய் கிரகத்தை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட சுற்றுக்கலன் அனுப்பி வைத்திருக்கும் புதிய படங்களில் பள்ளத்தாக்குகளிலும் சரிவுகளிலும் நீண்ட நீரோடைகள் இருந்ததை காட்டும் தெளிவான ஆதாரங்கள் காணப்படுவதாக நாசா அறிவித்திருக்கிறது. இன்று வரை மேற்பரப்பில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நீரானது உப்பு கரிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது. வாஷிங்டனில் நேற்று திங்கட்கிழமை நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த தகவல்களை நாசா விஞ்ஞானிகள் வெளியிட்டனர். செவ்வாய் கிரகத்தை சுற்றும் விண்கலன் எடுத்த படத்தில் கிரகத்தின் மேற்பரப்பில் காணப்படும் நீரோடிய தடங்கள் கோடை காலத்தில் கனிம உப்பு நீர் ஓடியதால் ஏற்பட்டவை என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். உப்புகளில் பல வகை உண்டு என்றும் அவை கரைந்து நீராக ஓடுவதற்கான சூழல் செவ்வாய் கிரகத்தில் இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் விளக்கினார்கள். செவ்வாய் கிரகத்தில் திரவ வடிவில் நீர் இருப்பதானது அந்த கிரகம் இன்னமும் புவியியல் ரீதியில் உயிர்ப்போடு இருப்பதை உறுதி செய்கிறது. மேலும் செவ்வாய் கிரகத்தின் எளிமையான உயிர்கள் இருக்கலாம் என்பதற்கான சாத்தியப்பாட்டையும் சிறிதளவுக்கு இது அதிகப்படுத்தியிருக்கிறது. அடுத்து நியூசிலாந்து அமைக்கவிருக்கும் மிகப்பெரிய கடல் சரணாலயம் குறித்த செய்தி ஒன்றை பார்க்கலாம். தென் பசிபிக் கடலில் பிரான்சு நாட்டு அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கடற்பரப்பை பாதுகாக்கப்பட்ட கடல் பகுதியாக அறிவிக்கப் போவதாக நியூசிலாந்து தெரிவித்திருக்கிறது. நியூசிலாந்தை ஒட்டியிருக்கும் கடல் பகுதிகள் வளமான பல்லுயிர் தன்மையை கொண்டிருக்கின்றன. கெர்மெடெக் பெருங்கடல் சரணாலயம் என்ற இந்த பகுதி பிரதான நிலப்பரப்புக்கு வடக்கே அமைந்திருக்கிறது. சில சிறு சிறு தீவு கூட்டங்களையும் கடலடி எரிமலைகளையும் உள்ளடக்கியதாக இந்த பகுதி இருக்கும். நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீ இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்த பகுதியில் மீன்பிடித்தல், துரப்பணம் செய்வது போன்றவை தடை செய்யப்படும். இந்த கடல் காப்பு பிரதேசத்தை உருவாக்குவதற்கான சட்டம் அடுத்த ஆண்டு உருவாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 620,000 சதுர கிலோமீட்டர் பகுதி கடலுக்குள் பாதுகாக்கப்படும். இந்த பகுதியில்தான் உலகின் மிக ஆழமான பகுதிகளில் ஒன்றான 10 கிலோமீட்டர் ஆழமுடைய கார்மெட்டிக் பாதாளம் என்கிற பகுதி இருக்கிறது. கார்மெட்டிக் கடல் பிரதேசத்தில் பல சிறு தீவுகளும் பல கடலடி எரிமலைகளும் இருக்கின்றன. திமிங்கிலங்கள், டால்பின்கள், அழிவின் விளிம்பில் இருக்கும் ஆமைகள், கடல் பறவைகள் என்று வளமான பல்லுயிர் பிரதேசமாக இது காணப்படுகிறது. நியூசிலாந்து அரசின் இந்த முயற்சியை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். ஆனால் நியூசிலாந்தின் இந்த அறிவிப்பு மீன்பிடி மற்றும் சுரங்க நிறுவனங்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். இனி ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ஏமனில் திருமண நிகழ்வொன்றில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 130 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று மருத்துவ ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் திங்கட்கிழமையன்று தாலிபான்களால் கைப்பற்றப்பட்ட குந்துஸ் நகரை மீள கைப்பற்ற அந்நாட்டு படையினர் முயன்று வரும் நிலையில் அங்கு சண்டைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. கடந்த வாரம் மெக்காவுக்கு அருகில் நிகழ்ந்த நெரிசலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை சவுதி அரேபியா சொல்வதை விட அதிகம் என நைஜீரியாவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
தலைப்புச் செய்திகளுடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.